மாணவர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். நான் பூனாகலை தமிழ் மகாவித்யாலயத்தின் கணித பாட ஆசிரியர் டி நிரோஷன். நாம் இன்றைய தினம் தரம் 10 பாடத்திட்டத்திலே காணப்படுகின்ற சமன்பாடுகள் எனும் பாடப்பகுதியினுடைய சில விடயங்கள் தொடர்பாக நாம் இன்று கலந்துரையாட உள்ளோம். அந்த வகையிலே நாம் தரம் 10 3 விதமான சமன்பாடுகளை கல்வி பயில்வோம். முதலாவது எளிய சமன்பாடு, ஒருங்கமை சமன்பாடு, இருபடி சமன்பாடு. அந்த வகையில் நாம் இன்று எளிய சமன்பாடுகள் தொடர்பாக உங்களுக்கு சில விளக்கங்களை தர இருக்கின்றோம். அந்த வகையில் நாம் எளிய சமன்பாடுகள் என்றால் என்ன என்பது தொடர்பாக முதலிலே பார்த்தோமேயானால், எளிய சமன்பாடு என சொல்லப்படுவது ஒரு தெரியா கணியத்தையும் அதன் சுட்டி ஒன்றாகவும் உள்ள சமன்பாடு எளிய சமன்பாடு என சொல்லப்படுகின்றது. எளிய சமன்பாடு என்பது ஒரு தெரியா கணியத்தையும் அதன் சுட்டி ஒன்றாகவும் உள்ள சமன்பாடு எளிய சமன்பாடு என சொல்லப்படுகின்றது. இந்த எளிய சமன்பாடுகள் தொடர்பாக நீங்கள் தரம் 7 கற்று வருவீர்கள். அதாவது சமன்பாடுகளை உருவாக்குதல், சமன்பாடுகளை தீர்த்தல் என்றவாறு இந்த எளிய சமன்பாடு எனும் பாடப்பரப்பை நீங்கள் தரம் 7 கற்று வந்துள்ளீர்கள். நாம் தரம் 10 தேவையான எளிய சமன்பாடுகளை கற்பதற்காக ஏற்கனவே கற்ற அடிப்படைகளில் இருந்து நாம் இந்த எளிய சமன்பாடு எனும் பாடத்தை கற்பதினூடாக இலகுவான முறையில் தரம் 10 உள்ள எளிய சமன்பாடுகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கும் என நம்புகிறேன். அந்த வகையில் முதலாவதாக நாம் ஒரு சமன்பாட்டை எவ்வாறு உருவாக்குவது என்பது தொடர்பாக பார்ப்பதற்காக ஒரு வினாவை, அதாவது இலகுவான ஒரு வினாவை நாம் பார்ப்போம். ஓர் எண்ணுடன் 5 கூட்டும்போது, ஓர் எண்ணுடன் 5 கூட்டும்போது விடையாக 8 கிடைக்கின்றது. ஓர் எண்ணுடன் 5 கூட்டும்போது விடையாக 8 கிடைக்கின்றது. அதை பார்ப்போம் என்றால், அந்த ஓர் எண் என்று சொல்லப்படுவதுதான் எமக்கு தெரியாத கணியம். ஆகவே ஒரு சமன்பாட்டிலே தீர்வாக பெறப்பட வேண்டியது அந்த ஓர் எண் என்பது சொல்லப்படுகின்ற அந்த தெரியா கணியமாகும். ஆகவே அந்த தெரியா கணியத்தை நாம் எக்ஸ் என எடுத்தோமே ஆனால், எக்ஸுடன் ஐந்தை கூட்டும் பொழுது விடையாக 8 கிடைக்கின்றது. அவ்வாறு நோக்குகின்ற பொழுது எக்ஸுடன் சக குறியீடு, அதாவது கூட்டல் அடையாளம் 5 சமனாக இருக்க வேண்டும் 8. ஆகவே நாம் அதை ஒரு சமன்பாட்டு வடிவிலே எழுதினோமே ஆனால், எக்ஸ் சக 5 சமன் 8 என எழுதுவோம். ஆகவே உங்களுக்கு இந்த உதாரணத்தினூடாக விளங்கியிருக்கும் ஒரு எளிய சமன்பாடை எவ்வாறு உருவாக்குவது என்பது தொடர்பாக. இதை தவிர இன்னும் சில படிகள் மேலே இன்னொரு வகையான இந்த சமன்பாட்டை, எளிய சமன்பாட்டை உருவாக்குவது தொடர்பாக ஒரு வினாவை நாம் பார்ப்போம். ஓர் எண்ணின் 2 13 கூட்டும் பொழுது 85 பெறப்பட்டது. ஓர் எண்ணின் இரு மடங்குடன் 13 கூட்டும் போது 85 பெறப்பட்டது. அந்த ஓர் எண்ணை நாம் எக்ஸ் எனக் கொண்டால், அந்த ஓர் எண்ணை நாம் எக்ஸ் எனக் கொண்டால் அதன் இருமடங்கை பார்ப்போம். ஓர் எண்ணை எக்ஸ் எனக் கொண்டால் அதன் இருமடங்கை பார்க்கின்ற பொழுது அந்த எக்ஸை 2 பெருக்க வேண்டும். அந்த எக்ஸை 2 பெருக்க வேண்டும். அவ்வாறு பெருக்குகின்ற பொழுது எக்ஸை 2 பெருக்குகின்ற பொழுது நமக்கு 2x என்னும் கிடைக்கும். 2x என்பது கிடைக்கும். அந்த 2x உடன் 13 கூட்ட வேண்டும். ஆகவே எவ்வாறு நமக்கு வரும்? 2x சக 13 என்று கிடைக்கும். 2x சக 13 என்று கிடைக்கும். இவ்வாறு அந்த எக்ஸினுடைய இரு மடங்குடன் 13 கூட்டுகின்ற பொழுது விடையாக 85 கிடைக்கின்றது. விடையாக 85 கிடைக்கின்றது. அந்த வகையிலே நாம் அதை எளிய சமன்பாட்டு வடிவிலே பார்த்தோமேயானால் 2x சக 13 சமன் 85 என அமையும். எளிய சமன்பாடாக நோக்குகின்ற பொழுது 2x சக 13 சமன் 85 என அமையும். மாணவர்கள், உங்களுக்கு இப்பொழுது எளிய சமன்பாடுகள் தொடர்பாக அல்லது எளிய சமன்பாடுகள் அமைத்தல் தொடர்பாக விளக்கம் ஒன்று கிடைத்திருக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். மேலும் சில விடயங்கள் தொடர்பாக ஏனைய வினாக்களை செய்கின்ற பொழுது இது தொடர்பாக மேலும் கலந்துரையாடுவோம். முதலாவதாக நாம் எளிய சமன்பாடை தீர்க்கின்ற பொழுது அச்சர கணித முறை மூலம் சமன்பாடுகளை தீர்த்தல் எனும் முறையினூடாக நாம் சமன்பாடுகளை தீர்ப்போம். ஏனென்று சொன்னால் அநேகமாக நாங்கள் பரீட்சைகளிலே பயன்படுத்தப்படுகின்ற பொழுது நாங்கள் அச்சர கணித முறை மூலம் சமன்பாடுகளை தீர்ப்பதை கூடுதலாக எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையிலே அச்சர கணித முறை மூலம் சமன்பாடுகளை, அதாவது எளிய சமன்பாடுகளை எவ்வாறு தீர்ப்பது தொடர்பாக நாம் இப்பொழுது சில வினாக்களூடாக உதாரணங்களை கொண்டு நாங்கள் கலந்துரையாடுவோம். இப்பொழுது நாம் ஒரு வினாவை பார்ப்போம் என்று சொன்னால் மாணவர்கள் தேவையான பொழுது தேவையான குறிப்புகளை எடுத்துக்கொள்வதனூடாக உங்களுக்கு இலகுவாக இருக்கும். என்னோடு இணைந்து இந்த எளிய சமன்பாடுகளை தீர்ப்பதற்கு அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது நாம் முதலாவதாக ஒரு இலகுவான எளிய சமன்பாடை தீர்த்து அதனை பயிற்சி பெற்ற பின்னர் மீண்டும் நாங்கள் சிக்கலான சில எளிய சமன்பாடுகள், சிக்கலாக என்பது இலகுவானது சற்று படிமுறைகள் கூடிய சமன்பாடுகளை நாம் பார்ப்போம். அந்த வகையில் முதலாவதாக உதாரணமாக ஒரு சமன்பாட்டை நோக்கினோமானால் x8 சமன் 10 எனும் சமன்பாட்டை முதலில் தீர்ப்போம். x8 சமன் 10 எனும் சமன்பாட்டை நாம் முதலிலே தீர்ப்போம். இந்த சமன்பாட்டை தீர்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய அடிப்படை விடயம் என்னவென்றால், இந்த சமன்பாட்டை தீர்க்கும் பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய அடிப்படை விடயம் என்னவென்றால், ஒரு சமன்பாட்டின் இரு பக்கங்களில் இருந்தும் ஒரே எண்ணை கழித்து இருபுறமும் பெறப்படும் புதிய பெறுமானங்களும் சமனாகும். அதாவது இங்கே எக்ஸாக 8 சமன் 10 எனும் சமன்பாட்டிலே எக்ஸுடன் 8 கூட்டப்படுகின்றது. அது 10 சமனாக இருக்கின்றது. நான் இப்பொழுது கூறிய விடயங்கள் என்னவென்று சொன்னால், ஒரு சமன்பாட்டிலிருந்து அதாவது ஏசகை 8 எனும் பகுதியிலிருந்து ஒரு எண்ணை கழித்தோமேயானால் அதே எண்ணை 10 இருக்கும் பக்கத்தில் கழிக்கின்ற பொழுது விடையாக வருகின்ற புதிய பெருமானங்களும் சமனாக அமையும் என்பது தொடர்பான ஒரு அடிப்படை அறிவை கொண்டு நாம் இந்த வினாவை செய்வோம். இப்பொழுது வினாவை பார்த்தோமே ஆனால் எக்ஸாக 8 சமன் 10 இருக்கின்றது. எக்ஸாக 8 சமன் 10 இருக்கின்றது. நாம் இப்பொழுது நமக்கு இந்த வினாவிலே எக்ஸ் என்பதை எழுவாயாக மாற்ற வேண்டும். எக்ஸ் என்பதை எழுவாயாக மாற்ற வேண்டும். இதுதான் அடிப்படை. ஏனென்று சொன்னால் இந்த வினாவிலே எக்ஸ் என்பது நமக்கு தெரியாத கணியம். ஆகவே இந்த தெரியாத கணியத்தை கண்டறிவதற்காக நாம் எக்ஸுடன் 8 கூட்டப்படுகின்றது. அந்த 8 அந்த சமன்பாட்டின் எக்ஸிலிருந்து அகற்றப்பட வேண்டும். அவ்வாறு நோக்கினோமானால் எக்ஸுடன் எட்டு கூட்டப்படுகின்றது. அந்த எக்ஸுடன் 8 கூட்டப்படுகின்ற பொழுது அந்த பக்கத்திலே, அதாவது இடப்பக்கத்திலே கூட்டப்பட்டிருக்கின்ற 8 கழித்தோமேயானால் அந்த பகுதியிலே 8 கழிக்கப்பட்டு 0 மாறும். 8 கழிக்கப்பட்டு 0 மாறும். ஆகவே நாங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொன்னால், குறியீட்டு வடிவிலே பார்க்கின்ற பொழுது எக்ஸ் சக 8 சய 8 என எழுதப்பட வேண்டும். எக்ஸ் சக 8 சய 8 என எழுதப்பட வேண்டும். இப்பொழுது நாம் முதலிலே நான் அந்த அடிப்படையை கூறினேன். வலப்பக்கமாக அல்லது இடப்பக்கமாக ஒரு எண்ணை கழிக்கின்ற பொழுது இரண்டு பக்கங்களிலும் அந்த செயற்பாடை நாம் செய்ய வேண்டும். அப்பொழுது பார்த்தோமேயானால் நாங்கள் இப்பொழுது இடப்பக்கமாக 8 கழித்திருக்கின்றோம். ஆகவே வலப்பக்கமாக இருக்கின்ற 10 8 நாம் கழிக்க வேண்டும். இப்பொழுது அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற பொழுது மீண்டும் ஒரு முறை நாம் எழுதியிருக்கின்ற அந்த சமன்பாட்டை பார்ப்போம். ஏ எக்ஸாக 8 சய 8 சமன் 10 சய 8 என எழுதியிருப்போம். எக்ஸாக 8 சய 8 சமன் 10 சய 8 என எழுதியிருப்போம். அவ்வாறு நோக்குகின்ற பொழுது எக்ஸ் அவ்வாறு இருக்க 8 கழிக்கப்படுகின்றது. ஆகவே இடப்பக்கம் நமக்கு எக்ஸ் மட்டுமே மிஞ்சியிருக்கும். சமன் 10 8 கழிக்கின்ற பொழுது 10 8 கழித்தால் விடையாக 2 கிடைக்கும். ஆகவே எக்ஸாக 8 சமன் 10 எனும் சமன்பாட்டை தீர்த்த பொழுது நமக்கு எக்ஸ் சமன் 2 என்ற விடை நமக்கு கிடைக்கின்றது. நாம் இன்னும் ஒரு உதாரணத்தை பார்த்தோமே ஆனால் ஏ சய 7 சமன் 10 எனும் சமன்பாட்டை நாம் தீர்ப்போம். ஏ சய 7 சமன் 10 எனும் சமன்பாட்டை தீர்ப்போம். இங்கு எமக்கு தெரிய வேண்டிய விடயம் அல்லது நாம் அறிந்திருக்க வேண்டிய விடயம், சமன்பாட்டின் இரு பக்கங்களும் ஒரே எண்ணை கூட்டும் போது ஒரே எண்ணை கூட்டும் போது இரு பக்கமும் பெறப்படும் புதிய பெறுமானங்களும் சமனாகும். முதலிலே பார்த்தது போன்றவே இரு பக்கங்களும் ஒரே எண்ணை கூட்டும் பொழுது இரு பக்கமும் பெறப்படும் புதிய பெறுமானங்கள் சமனாகும் என்பது தொடர்பாக நாம் இந்த வினாவை செய்வதற்கு அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது நாம் ஏசாய 7:10 இரு பக்கத்திற்கு 7 கூட்டும் போது இடப்பக்கம் எக்ஸும் வலப்பக்கம் 17 கிடைக்கும். உங்களுக்கு விளங்கியிருக்கும். மீண்டும் ஒரு குறியீட்டு வடிவிலே அதை பார்த்தோம் என்று சொன்னால் ஏசய 7 என்று இருக்கின்றது. ஆகவே அந்த சக ஏழுடன் சக ஏழை கூட்ட வேண்டும். இடப்பக்கம் சக ஏழை கூட்டுவதால் வலப்பக்கமும் சக ஏழை கூட்ட வேண்டும். அப்பொழுது இடப்பக்கமாக நமக்கு எக்ஸ் மட்டும் இடப்பக்கம். நாம் இப்பொழுது இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். இன்னொரு உதாரணம் எக்ஸய 7:10 எனும் சமன்பாட்டினை பார்ப்போமேயானால் எக்ஸய 7:10 எனும் சமன்பாட்டை பார்த்தோமேயானால் சமன்பாட்டின் இரு பக்கங்களும் ஒரே எண்ணை கூட்டும் போது இரு பக்கமும் பெறப்படும் புதிய பெறுமானங்கள் சமனாகும். சமன்பாட்டின் இரு பக்கங்களும் ஒரே எண்ணை கூட்டும் போது இரு பக்கமும் பெறப்படும் புதிய பெறுமானங்கள் சமனாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது எக்ஸய 7:10 இரு பக்கத்திற்கும் நாம் 7 கூட்ட வேண்டும். எக்ஸய 7:10 இரு பக்கத்திற்கும் 7 கூட்டும் போது இடப்பக்கம் எக்ஸும் வலப்பக்கம் 17 கிடைக்கும். காரணம் என்னவென்று சொன்னால் சய 7 7 கூட்டும் பொழுது பூஜ்ஜியமாக கிடைக்கப்பெறும். அப்பொழுது இடப்பக்கம் எக்ஸ் மட்டும் மீண்டும் வலப்பக்கம் 10 7 கூட்டப்படுகின்றது. ஆகவே 10 7 கூட்டுகின்ற பொழுது விடை 17 கிடைக்கும். நாம் இப்பொழுது இரண்டு வகையான உதாரணங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். நாம் இப்பொழுது இன்னொரு வகையான உதாரணத்தை பார்ப்போம். 5x10 எனும் சமன்பாட்டை தீர்ப்போம். 5x10 எனும் சமன்பாட்டை தீர்ப்போம். 5x10 எனும் சமன்பாட்டை தீர்ப்போம். அந்த சமன்பாட்டை தீர்ப்பதற்கு நாம் அறிந்திருக்க வேண்டிய விடயத்தை பார்த்தோமேயானால் ஒரு சமன்பாட்டின் இரு பக்கங்களையும் பூஜ்ஜியமல்லாத ஒரே எண்ணினால் வகுப்பதால் இருபுறமும் பெறப்படும் புதிய பெறுமானங்களுக்கு சமனாகும். இது இலகுவாக சொன்னோமேயானால் இரண்டு பக்கங்களும் ஒரே எண்ணால் வகுக்க வேண்டும். வகுக்கின்ற பொழுது புதிதாக கிடைக்கின்ற விடையும் நமக்கு சமனாக இருக்கும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இப்பொழுது நாம் பார்த்தோமேயானால் 5x10 எனும் சமன்பாட்டை தீர்ப்போம். 5x10 எனும் சமன்பாட்டை தீர்ப்போம். உங்களுக்கு முதலில் இரண்டு வகையான உதாரணங்களின் ஊடாக விளங்கியிருக்கும். நமக்கு தெரியாக்கணியமான என்பது தனியாக, அதாவது எழுவாயாக மாற்றப்பட வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுது 5x10 என்பதை 5x என்று இருக்கின்றது. ஆகவே எக்ஸ் என்பது மட்டும் வர வேண்டுமென்றால், அதாவது எக்ஸினுடைய குணகம் ஒன்றாக வர வேண்டும் என்று சொன்னால், எக்ஸினுடைய குணகம் ஒன்றாக வர வேண்டும் என்று சொன்னால் அந்த ஐந்தை ஐந்தால் வகுக்க வேண்டும். ஐந்தை ஐந்தால் வகுக்க வேண்டும். ஆகவே ஐந்து எக்ஸின் கீழ் ஐந்து என்று எழுதுவோம். அதாவது ஐந்து எக்ஸை ஐந்தால் வகுக்கின்றோம். சமன்பாடுகளின் போது உங்களுக்கு தெரியும், இடப்பக்கமாக எந்த செயற்பாடை செய்கின்றோமோ வலப்பக்கமாகவும் அந்த செயற்பாடை செய்ய வேண்டும். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஐந்து எக்ஸை ஐந்தால் வகுக்கின்றோம், வலப்பக்கமாக பத்தை ஐந்தால் வகுக்கின்றோம். அவ்வாறு வகுக்கின்ற பொழுது இடப்பக்கமாக எக்ஸ் மட்டும் கிடைக்கும், இடப்பக்கமாக எக்ஸ் மட்டும் கிடைக்கும். வலப்பக்கமாக பத்தை ஐந்தால் வகுக்கின்ற பொழுது இரண்டு கிடைக்கும். பத்தை ஐந்தால் வகுக்கின்ற பொழுது இரண்டு கிடைக்கும். ஆகவே மாணவர்களே, உங்களுக்கு விளங்கியிருக்கும், ஐந்தே சமன் பத்து எனும் சமன்பாட்டை தீர்க்கின்ற பொழுது எக்ஸ் சமன் இரண்டு என்று விடை கிடைக்கின்றது. எக்ஸ் சமன் இரண்டு என்று விடை கிடைக்கின்றது. நாம் இன்னொரு உதாரணத்தை நோக்கினோம் என்றால், எக்ஸின் கீழ் ஐந்து சமன் இரண்டு. எக்ஸின் கீழ் ஐந்து சமன் இரண்டு. எக்ஸின் கீழ் ஐந்து சமன் இரண்டு எனும் உதாரணத்தை பார்ப்போம். எக்ஸின் கீழ் ஐந்து சமன் இரண்டு எனும் உதாரணத்தை பார்த்தோமேயானால், இந்த சமன்பாட்டை, அதாவது இந்த எளிய சமன்பாட்டை தீர்ப்பதற்கு நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய விடயம் என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு சமன்பாட்டின் இரு பக்கங்களையும் பூஜ்ஜியமல்லாத ஒரே எண்ணினால் பெருக்கும்போது இருபுறமும் பெறப்படும் புதிய பெருமானங்கள் சமனாகும். அவ்வாறு இந்த வினாவை இலகுவாக பார்த்தோமேயானால், எக்ஸின் கீழ் ஐந்து சமன் இரண்டு என்று இருக்கின்றது. எக்ஸின் கீழ் ஐந்து சமன் இரண்டு என்று இருக்கின்றது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது எக்ஸின் கீழ் ஐந்து என்று இருக்கின்றது. ஆகவே எக்ஸின் கீழ் ஐந்து என்னும் பகுதி, அதாவது எக்ஸ் என்பது மட்டும் நமக்கு கிடைக்க வேண்டும். உங்களுக்கு இந்த வினாவை பார்த்தோம் என்று சொன்னால், எக்ஸினுடைய குணகம் ஒன்றின் கீழ் ஐந்து என்று இருக்கின்றது. அதாவது எக்ஸின் கீழ் என்று சொல்லப்பட்டிருப்பது எக்ஸினுடைய குணகம் ஒன்றின் கீழ் ஐந்து என்பது பொருள்படும். நமக்கு எக்ஸினுடைய குணகம் ஒன்றாக மாற வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் இடப்பக்கம் ஐந்தாக பெருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், ஒன்றின் கீழ் நான்கு என்று இருந்தால் குணகத்தை ஒன்றாக மாற்றுவதற்காக நான்கால் பெருக்கும். இந்த வினாவிலே ஒன்றின் கீழ் ஐந்து இருப்பதால் நாங்கள் இடப்பக்கமாக ஐந்தால் பெருக்குகின்றோம். சமன்பாட்டிலே தெரியும், இடப்பக்கம் செய்யப்படுகின்ற தனித்த செயற்பாடுகள் வலப்பக்கமும் செய்யப்பட வேண்டும். ஆகவே நாங்கள் இடப்பக்கம் ஐந்தால் பெருக்கியிருக்கின்றோம். ஆகவே வலப்பக்கமும் நாம் ஐந்தால் பெருக்க வேண்டும். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நாங்கள் இப்பொழுது ஒன்றின் கீழ் ஐந்து, அதாவது எக்ஸின் கீழ் ஐந்து தர ஐந்து என்றிருக்கின்றது. ஆகவே ஐந்தும் ஐந்தும் சுருக்கப்படும், உங்களுக்கு விளங்கும். இது எழுதி நீங்கள் குறிப்புகள் எடுத்துக்கொண்டு இதை எழுதுகின்ற பொழுது உங்களுக்கு விளங்கும். ஐந்தும் ஐந்தும் சுருக்கப்பட்டு இடப்பக்கம் எக்ஸும் வலப்பக்கம் இரண்டுடன் ஐந்து பெருக்கப்பட்டு பத்து என்ற விடையும் கிடைக்கும். ஆகவே எக்ஸ் சமன் பத்து என்ற விடையும் கிடைக்கும். இப்பொழுது நாங்கள் நான்கு விதமான உதாரணங்களை பார்த்தோம். இந்த நான்கு விதமான உதாரணங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும். தரம் பத்தில் உள்ள வினாக்கள் தொடர்பாக சமன்பாடுகளை செய்கின்ற பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்கும். இவ்வாறான எளிய சமன்பாடுகளுடைய உதவி நமக்கு தேவைப்படும். அடுத்ததாக நீங்கள் கற்க இருக்கின்ற ஒருங்கமை சமன்பாடுகளாக இருக்கலாம், இருபடி சமன்பாடுகளாக இருக்கலாம், அந்த சந்தர்ப்பத்திலும் இந்த எளிய சமன்பாட்டினுடைய பயன்பாடுகள் இருக்கின்றன. எளிய சமன்பாட்டினுடைய பயன்பாடுகள் அந்த வினாக்களிலும் இருக்கின்றது. நாம் இப்பொழுது இன்னொரு வகையான உதாரணம் ஒன்றை பார்ப்போம். எளிய சமன்பாட்டை தீர்த்தல் தொடர்பாக இன்னொரு வகையான உதாரணத்தை பார்ப்போம். 3x2 = 10. 3x2 = 10. 3x2 = 10 எனும் சமன்பாட்டை தீர்ப்போம். இந்த சமன்பாட்டை தீர்க்கின்ற பொழுது முதலிலே எளிய சமன்பாட்டுகளிலே நேரடியாக எக்ஸினுடைய குணகம் 1 இருந்தது. ஆனால் இங்கு எக்ஸினுடைய குணகம் 3 இருக்கின்றது. ஆகவே சில படிமுறைகளின் ஊடாக நாம் இந்த வினாவினுடைய விடையை பெற்றுக்கொள்வோம். சில படிமுறைகளின் ஊடாக இந்த வினாவிற்குரிய விடைகளை பெற்றுக்கொள்வோம். ஆகவே 3x2 என்று இடப்பக்கமாக இருக்கின்றது. 3x2 என்று இடப்பக்கமாக இருக்கின்றது. அந்த 3x உடன் இருக்கின்ற சய 2 இல்லாமல் செய்வதற்கு அல்லது அகற்றுவதற்காக நாம் சக 2 கூட்டுவோம் அல்லது 2 கூட்டுவோம். 3 அப்பொழுது எழுதினோம் என்று சொன்னால் 3x2 = 2 என கிடைக்கும் இடப்பக்கமாக. 3x2 = 2 என்று இடப்பக்கமாக கிடைக்கும். உங்களுக்கு தெரியும், இடப்பக்கம் எந்த கணித செயற்பாடு செய்கின்றோமோ அதையே வலது பக்கமாகவும் செய்ய வேண்டும். ஆகவே சமன் 10 உடன் 2 கூட்ட வேண்டும். ஆகவே எழுதினோம் என்று சொன்னால் 10 = 2 என கிடைக்கும். இந்த இடப்பக்கமாக இப்பொழுது 3x2 = 2 என எழுதப்பட்டிருக்கின்றது. வலப்பக்கமாக 10 = 2 என எழுதப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், சக 2 பூஜ்ஜியமாகும். சக 2 கூட்டப்பட்டால் பூஜ்ஜியமாக மாறும். ஆகவே இடப்பக்கம் 3x மட்டும் உள்ளது. இடப்பக்கம் 3x மட்டும் உள்ளது. வலப்பக்கமாக 10 உடன் 2 கூட்டுகின்றோம். 10 உடன் 2 கூட்டுகின்றோம். ஆகவே 12 என்ற விடை கிடைக்கும். இப்பொழுது நமக்கு இன்னொரு எளிய இன்னும் விடை கிடைக்கவில்லை. காரணம், எக்ஸினுடைய குணகம் 1 மாறவில்லை. ஆகவே இப்பொழுது நமக்கு 3x = 12 என்று கிடைத்திருக்கின்றது. 3x = 12 என்ற விடை கிடைத்திருக்கின்றது. ஆனால் இப்பொழுது தெரியும், இதே போன்ற ஒரு உதாரணத்தை ஏற்கனவே கற்றோம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது எக்ஸினுடைய குணகம் 3 இருக்கின்றது. நாம் எக்ஸினுடைய குணகத்தை 1 மாற்ற வேண்டும். அவ்வாறு 1 மாற்றுவதற்கு 3x நாம் 3 வகுக்க வேண்டும். 3x நாம் 3 வகுக்க வேண்டும். அப்பொழுது இடப்பக்கமாக x மட்டும் கிடைக்கும். உங்களுக்கு தெரியும், 3 உடன் 3 சுருக்கப்பட்டு எக்ஸ் மட்டும் கிடைக்கும். இடப்பக்கமாக 3 வகுத்திருக்கின்றோம். ஆகவே வலப்பக்கமாகவும் நாங்கள் 3 வகுக்க வேண்டும். அவ்வாறு வகுக்கின்ற பொழுது 12 ஐ 3 வகுக்கின்ற பொழுது 4 என்ற விடை கிடைக்கும். ஆகவே எக்ஸினுடைய பெருமானம் 4 என்ற விடை நமக்கு கிடைக்கின்றது. இவ்வாறு எளிய சமன்பாடுகளை தீர்த்த சந்தர்ப்பத்திலே அல்லது தீர்க்கின்ற சந்தர்ப்பத்திலே எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற விடை சரியானதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். எளிய சமன்பாடுகளை தீர்க்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற விடை சரியானதா என்பது தொடர்பாக இம்மால் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது பெறப்பட்ட தீர்வை தெரியா கணியத்துக்கு பிரதி செய்து பார்க்கின்ற பொழுது வலப்பக்க பெருமானம் இடப்பக்க பெருமானத்துக்கு சமனாக காணப்படுமாயின் நாம் செய்த சமன்பாடுகளை தீர்த்து பெறப்பட்ட விடை சரியானது என்பதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த சமன்பாடுகளிலே. மீண்டும் ஒரு முறை கூறினால், பெறப்பட்ட தீர்வை சமன்பாட்டினுடைய தெரியா கணியத்தில் பிரதியிடும் போது வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் சமனான பெருமானம் கிடைக்கும், சமனான பெருமானம் கிடைக்கும். அப்பொழுதே நாம் தீர்த்த சமன்பாடு சரியானதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இது எளிய சமன்பாடுகளினுடைய அடிப்படையாக இருக்கும், எளிய சமன்பாடுகளினுடைய அடிப்படையாக இருக்கும். இப்பொழுது நாம் தரம் 10க்கு ஏற்றவாறான சில எளிய சமன்பாடுகளை பார்ப்போம். நாம் இவ்வளவு நேரம் எளிய சமன்பாடுகளை எவ்வாறு தீர்ப்பது தொடர்பான அடிப்படைகளை பார்த்தோம். அந்த அடிப்படையினூடாகவே நமக்கு இலகுவாக இருக்கும் தரம் 10 சமன்பாடுகள் தொடர்பான வினாக்களை செய்வதற்கு. அந்த வகையிலே இப்பொழுது ஒரு உதாரணத்தை பார்ப்போம். மாணவர்கள் குறித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது என்னோடு சேர்ந்து நீங்களும் இதனுடைய விடையை பெறக்கூடியதாக இருக்கும். எக்ஸின் கீழ் 2 சக 1 சமன் 5. எக்ஸின் கீழ் 2 சக 1 சமன் 5. எக்ஸின் கீழ் 2 சக 1 சமன் 5 எனும் சமன்பாட்டை நாம் தீர்ப்போம். எக்ஸின் கீழ் 2 சக 1 சமன் 5 எனும் சமன்பாட்டை தீர்ப்போம். இப்பொழுது இந்த வினாவிலே நாம் எக்ஸை எழுவாயாக மாற்ற வேண்டும், எக்ஸை எழுவாயாக மாற்ற வேண்டும். அப்பொழுது எக்ஸினுடைய குணகம் இங்கே 1/2 இருக்கின்றது, ஞாபகம் இருக்கும், 1/2 இருக்கின்றது. இருப்பினும் எக்ஸின் கீழ் 1 1 கூட்டப்பட்டு இருக்கின்றது, 1 கூட்டப்பட்டு இருக்கின்றது. ஆகவே நாம் முதலிலே அந்த கூட்டப்பட்டிருக்கின்ற ஒன்றை சமன்பாட்டில் இருந்து அகற்றினோம் என்று சொன்னால் விடையை பெறுவதற்கு இலகுவாக இருக்கும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது நாம் எழுதினோம் என்று சொன்னால் எக்ஸின் கீழ் 2 சக 1 என்றிருக்கின்றது, அதாவது கூட்டப்பட்டிருக்கின்ற ஒன்று இடப்பக்கம் இருக்கின்றது. அந்த ஒன்றை அல்லது அந்த ஒன்றிலிருந்து நாம் ஒன்றை கழிக்க வேண்டும். ஒன்றிலிருந்து ஒன்றை கழிக்கின்ற பொழுது நாம் எவ்வாறு எழுதுவோம்? எக்ஸின் கீழ் 2 சக 1 சய 1 என்று எழுதுவோம். சமன் வலப்பக்கமாக 5 இருக்கின்றது, நாங்கள் இடப்பக்கமாக ஒன்றை கழித்திருக்கின்றோம். ஆகவே வலப்பக்கமாகவும் நாங்கள் ஒன்றை கழிக்க வேண்டும், வலப்பக்கமாகவும் நாங்கள் ஒன்றை கழிக்க வேண்டும், வலப்பக்கமாகவும் ஒன்றை கழிக்க வேண்டும். அவை இடப்பக்கமாக இப்பொழுது எக்ஸின் கீழ் 2 இருக்கும், இடப்பக்கமாக எக்ஸின் கீழ் 2 இருக்கும், வலப்பக்கமாக 5 1 கழிக்கப்பட்டு, 5 1 கழிக்கப்பட்டு விடை 4 இருக்கும், விடை 4 இருக்கும். இப்பொழுது எக்ஸின் கீழ் 2 சமன் 4 என்று இருக்கின்றது. இவ்வாறான விடையையும் நாங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கின்றோம், அதாவது இந்த மாதிரியான வினாக்களுக்கான விடையை நாம் ஏற்கனவே பெற்றிருக்கின்றோம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது எக்ஸினுடைய குணகம் 1/2 இருக்கின்றது, எக்ஸினுடைய குணகம் 1/2 இருக்கின்றது. அவ்வாறென்றால் இடப்பக்கமாக நாங்கள் 2 பெருக்க வேண்டும், இடப்பக்கமாக 2 பெருக்க வேண்டும். இடப்பக்கமாக 2 பெருக்குகின்ற பொழுது வலப்பக்கமாகவும் 2 பெருக்க வேண்டும். அப்பொழுது எக்ஸின் கீழ் 2 2 பெருக்கின்ற பொழுது எக்ஸ் கிடைக்கும், எக்ஸின் கீழ் 2 2 பெருக்கின்ற பொழுது எக்ஸ் கிடைக்கும். வலப்பக்கமாக நான்கை இரண்டால் பெருக்கின்ற பொழுது, நான்கை இரண்டால் பெருக்குகின்ற பொழுது நமக்கு எட்டு என்று கிடைக்கும். ஆகவே இந்த வினாவினுடைய விடையாக அல்லது தீர்வாக x சமன் எட்டு என்று கிடைக்கும். x சமன் எட்டு என்று கிடைக்கும். இப்பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்கும் ஒரு இவ்வாறான எளிய சமன்பாடு ஒன்றை நாங்கள் எவ்வாறு தீர்ப்பதென்று. இப்பொழுது மாணவர்கள் உங்களோடு இணைந்து, நானும் அல்லது இருவருமாக இணைந்து இப்பொழுது ஒரு சமன்பாட்டை தீர்ப்போம். இப்பொழுது ஒரு சமன்பாட்டை தீர்ப்போம். குறித்துக் கொள்ளுங்கள், எக்ஸின் கீழ் மூன்று சய ஒன்று, எக்ஸின் கீழ் மூன்று சய ஒன்று சமன் ரெண்டு எனும் சமன்பாட்டை தீர்ப்போம். எக்ஸின் கீழ் மூன்று சய ஒன்று சமன் இரண்டு, எக்ஸின் கீழ் மூன்று சய ஒன்று சமன் இரண்டு எனும் சமன்பாட்டை தீர்ப்போம். இப்பொழுது முதலிலே நாங்கள் இந்த சமன்பாட்டை பார்த்தோம் என்று சொன்னால், இடப்பக்கமாக எக்ஸின் கீழ் மூன்று சய ஒன்று என்று இருக்கின்றது. அப்பொழுது நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். அவை என்னோடு இணைந்து நீங்கள் செய்யுங்கள். எக்ஸின் கீழ் மூன்று சய ஒன்று இருக்கின்றது, ஆகவே இடப்பக்கமாக சக ஒன்றை சேர்ப்போம். இடப்பக்கமாக சக ஒன்றை சேர்ப்போம். அப்பொழுது எமக்கு கிடைத்திருக்கும் எக்ஸின் கீழ் மூன்று சய ஒன்று சக ஒன்று என்று கிடைத்திருக்கும் சமன். வலப்பக்கமாகவும் சக ஒன்றை சேர்க்க வேண்டும். வலப்பக்கமாகவும் சக ஒன்றை சேர்க்க வேண்டும். இப்பொழுது நமக்கு இவ்வாறு கிடைத்திருக்கும் எக்ஸின் கீழ் மூன்று சய ஒன்று இரண்டு சக ஒன்று என்று கிடைத்திருக்கும். இடப்பக்கமாக எக்ஸின் கீழ் மூன்று என்றிருக்கும். இடப்பக்கமாக எக்ஸின் கீழ் மூன்று என்றிருக்கும். வலப்பக்கமாக இரண்டுடன் ஒன்று கூட்டப்பட்டு, இரண்டுடன் ஒன்று கூட்டப்பட்டு, இரண்டுடன் ஒன்று கூட்டப்பட்டு மூன்று என்று இருக்கும். இரண்டுடன் ஒன்று கூட்டப்பட்டு மூன்று என்று இருக்கும். இப்பொழுது எக்ஸின் கீழ் மூன்று சமன் மூன்று என்று நமக்கு கிடைத்திருக்கின்றது. எக்ஸின் கீழ் மூன்று சமன் மூன்று என்று கிடைத்திருக்கின்றது. இப்பொழுது எக்ஸினுடைய குணகம் ஒன்றின் கீழ் மூன்று, எக்ஸினுடைய குணகம் ஒன்றின் கீழ் மூன்று. அவ்வாறெனில் நாம் இடப்பக்கமாக மூன்றால் பெருக்குவோம். இடப்பக்கமாக மூன்றால் பெருக்கினால் வலப்பக்கமாகவும் மூன்றால் பெருக்குவோம். இடப்பக்கமாக மூன்றால் பெருக்கினால் வலப்பக்கமாகவும் மூன்றால் பெருக்குவோம். அவ்வாறு பெருக்குகின்ற பொழுது இடப்பக்கமாக எக்ஸும் வலப்பக்கமாக ஒன்பதும் கிடைக்கும். இடப்பக்கமாக எக்ஸும் வலப்பக்கமாக ஒன்பதும் கிடைத்திருக்கும். மீண்டும் ஒரு முறை பார்த்தோம் என்று சொன்னால், எக்ஸின் கீழ் மூன்று என்பதை மூன்றால் பெருக்குவோம். இடப்பக்கம் அப்பொழுது எக்ஸ் கிடைக்கும். வலப்பக்கமாக இருக்கின்ற மூன்றை மூன்றால் பெருக்குவோம். அப்பொழுது நமக்கு ஒன்பது என்ற விடை கிடைத்திருக்கும். இப்பொழுது இவ்வாறான வினாக்கள் தொடர்பாக நீங்கள் விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இப்பொழுது நாம் இன்னொரு வகையான எளிய சமன்பாட்டை தீர்ப்போம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது வினாவாக மூன்று எக்ஸின் கீழ் ரெண்டு, மூன்று எக்ஸின் கீழ் ரெண்டு சமன் இரண்டு என்ற வினா தரப்பட்டிருக்கின்றது. மூன்று எக்ஸின் கீழ் இரண்டு சமன் இரண்டு எனும் வினா தரப்பட்டிருக்கின்றது. அந்த வினாவை செய்தோம் என்று சொன்னால், இப்பொழுது பாருங்கள், இன்னும் சில இலகுவாக அதை பார்த்தோம் என்று சொன்னால், மூன்று எக்ஸின் கீழ் ரெண்டு என இருக்கின்றது. ஆகவே அந்த பகுதியில் இருக்கின்ற இரண்டை நீக்குவதற்காக நாங்கள் இடப்பக்கமாக இரண்டால் பெருக்குவோம். இடப்பக்கமாக இரண்டால் பெருக்குவோம். அவ்வாறு பெருக்குகின்ற பொழுது வலப்பக்கமாகவும் இரண்டால் பெருக்குவோம். அவ்வாறு பெருக்குகின்ற பொழுது வலப்பக்கமாகவும் இரண்டால் பெருக்குவோம். அவ்வாறு பெருக்குகின்ற சந்தர்ப்பத்தில் இடப்பக்கமாக 3x என்பது மட்டும் மிஞ்சும். இடப்பக்கமாக 3x என்பது மட்டும் மிஞ்சும். வலப்பக்கமாக இரண்டுடன் இரண்டு பெருக்கப்பட்டு 4 என்று கிடைக்கும். வலப்புறமாக இரண்டுடன் இரண்டு பெருக்கப்பட்டு 4 என்று கிடைக்கும். இப்பொழுது பார்த்தோமேயானால் நமக்கு இப்பொழுது 3x = 4 என கிடைக்கப்பட்டிருக்கின்றது. 3x = 4 என்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது எக்ஸை காணுவதற்காக அல்லது எக்ஸினுடைய குணகத்தை ஒன்றாக மாற்றுவதற்காக இருபுறமும் 3 வகுப்போம். இருபுறமும் 3 வகுப்போம். அவ்வாறு வகுக்கின்ற பொழுது இடப்பக்கமாக எக்ஸ் என்று கிடைக்கும். இப்பொழுது இந்த வினாவை பார்த்ததினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், 4 3 என வரப்படும். 4 3 என்று வர, அல்லது 3 4 என்று சொல்வோம். அது முறைமையில்லா பின்னமாக இருக்கின்றது. முறைமையில்லா பின்னமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் விடையளிக்கின்ற பொழுது அதை முறைமை பின்னமாக மாற்றுவதற்கு முயற்சிக்கின்றோம். முறைமை பின்னமாக என்று சொல்வது கலப்பெண்ணாக மாற்றுவதற்கு முயற்சிக்கின்றோம். அவ்வாறு கலப்பெண்ணாக மாற்றுகின்ற பொழுது x = 1 3 1 என்ற விடை நமக்கு கிடைக்கும். இப்பொழுது நாம் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். சொன்னால், 2x³ சக 3 = 5. 2x³ சக 3 = 5. 2x³ சக 3 = 5 எனும் சமன்பாட்டை தீர்ப்போம். இப்பொழுது 2x³ இருக்கின்றது. 2x³ சக 3 என்று இருக்கின்றது இடப்பக்கமாக. இப்பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்கும். என்னோடு இணைந்து நீங்கள் இதை செய்து கொண்டு போகின்ற பொழுது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். இந்த உதாரணங்களை கொண்டு செய்வதனூடாக இப்பொழுது 2x³ சக 3 என்றிருக்கின்றது. ஆகவே சக 3 3 கழிப்போம். சக 3 3 கழிப்போம். வலப்பக்கமாக 5 3 கழிப்போம். 5 3 கழிப்போம். இப்பொழுது வலப்பக்கமாக 5 3 கழித்து 2 கிடைக்கப்பட்டிருக்கின்றது. வலப்பக்கமாக 5 3 கழிக்கப்பட்டு 2 பெறப்பட்டிருக்கின்றது. இடப்பக்கமாக 3 3 கழிக்கப்பட்டு 2x³ எஞ்சியிருக்கின்றது. 2x³ எஞ்சியிருக்கின்றது. இப்பொழுது நமக்கு 2x³ = 2 என பெறப்பட்டிருக்கின்றது. 2x³ = 2 என பெறப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது பகுதியிலே 3 இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இடப்பக்கமாக 3 பெருக்குவோம். வலப்பக்கமாகவும் 3 பெருக்குவோம். அப்பொழுது இடப்பக்கமாக 2x வலப்பக்கமாக 2 3 பெறப்பட்டு 6 இருக்கிறது. ஆகவே இப்பொழுது நமக்கு 2x = 6 என்று இருக்கின்றது. 2x = 6 என்று இருக்கின்றது. 2x = 6 என்று இருக்கின்றது. இப்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே 2x இருக்கிறது. எக்ஸினுடைய குணகம் 2 இருக்கின்றது. ஆகவே வலப்பக்கமும் இடப்பக்கமும் 2 வகுக்க வேண்டும். வலப்பக்கமும் இடப்பக்கமும் 2 வகுக்க வேண்டும். அவ்வாறு வகுக்குகின்ற பொழுது நமக்கு மூன்று என்ற விடை கிடைக்கும். எக்ஸமன் மூன்று என்ற விடை கிடைக்கும். எக்ஸமன் மூன்று என்ற விடை கிடைக்கும். இப்பொழுது உங்களுக்கு மாணவர்களே விளங்கியிருக்கும். இவ்வளவு நேரம் நாங்கள் எளிய சமன்பாடுகள் தொடர்பாக சில உதாரணங்களை கலந்துரையாடினோம். இன்று நாம் கலந்துரையாடிய இந்த உதாரணங்கள் உங்களுடைய பரீட்சைக்கும் உங்களுடைய கணித திறனுக்கும் உறுதுணையாக அமையும் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் இன்றைய தினம் இன்றைய இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் விடைபெறுகின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இந்த பாட அலகினுடைய தொடர்ச்சியினூடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி.